நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி தபால் பெட்டி எண் 1053 சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பும் இறக்கவும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்களும் ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை துதிக்கும் துதி எங்கள் வாயிலே என்றும் இருக்கும் என்று உம்மை நோக்கி நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பாவ மன்னிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, குற்ற உள்ள மனசாட்சியை எங்களை விட்டு எடுத்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, ஆண்டவரே, உம்மை நேசிக்கும் அந்த வாழ்க்கை எத்தனை விசேஷமான வாழ்க்கை என்பதை உணர்ந்த ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்தில் அந்த பரிசுத்த தடத்திலே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்கள் கால்கள் வழி விலகி விடாதபடி கர்த்தாவே, எங்கள் கண்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி விடாதபடி தகப்பனே, எங்கள் வாய்கள் பதறி பேசி விடாதபடி கர்த்தாவே, பொல்லாத எண்ணங்கள் எங்கள் இருதயத்திலே வந்து தங்கி விடாதபடி தகப்பனே, நாங்கள் அறிக்கை செய்த பாவங்களை திரும்பவும் செய்து விடாதபடி கர்த்தாவே, இந்த புதிய வாரத்தில் கர்த்தாவே வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்தை ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, நாங்கள் எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் கர்த்தாவே, தேவரீர் அனுமதிக்கும் அனைத்தும் எங்களுக்கு நன்மைக்காகவே இருக்கும் என்ற அந்த தெளிவான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். தகப்பனே, பொறுமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அவசரப்படாமல் கர்த்தாவே உமை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கர்த்தருடைய வேளையிலே எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். தகப்பனே, தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் சாந்தத்தையும் ஆண்டவரே நற்குணத்தையும் பொறுமையையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, கர்த்தருக்குள் நாங்கள் கழிகூற உதவி செய்யும். ஆண்டவரே, குடும்பத்தின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பொறுப்படுகின்றார் என்கிற நிச்சயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜபத்திலே உம்மிடத்திலே சொன்ன பிறகு தகப்பனே, எங்கள் மனதிலே வைத்து நாங்கள் அவைகளை யோசிக்காதபடி கர்த்தாவே, கர்த்தர் பொறுப்படுத்தி விட்டார் என்று ஸ்தோத்தரிக்கும் வல்லமையை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்குள் அனைத்தையும் செய்யும், அனைத்தையும் சிந்திக்கும், அனைத்தையும் பேசும் பாக்கியத்தை தாரும். தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தில் அல்ல, உணர்ச்சி வசத்தில் அல்ல, எந்த மனிதனையும் நம்பி அல்ல, எங்கள் கை பலனை நம்பி அல்ல, இந்த புதிய வாரத்தில் கர்த்தாதி கர்த்தாவே உம்மையே நம்பி நாங்கள் நாங்கள் பிரவேசிக்கின்றோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. கணவன்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வீட்டின் உயர்விற்காக பாடுபடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அவர்கள் எந்த தொழிலை, எந்த வியாபாரத்தை, எந்த வயலை நோக்கி அவர்கள் நடக்கின்றார்களோ அவருடைய நடை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் கர்த்தாவே. அவருடைய முயற்சிகள் பலிக்கட்டும் தகப்பனே. தகப்பனே, கர்த்தருக்குள் படும் பிரயாசங்கள் அனைத்தும் விருதாவாக போகாது கர்த்தாவே. கர்த்தருக்குள் படும் எல்லா பிரயாசங்களையும் இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் பன்மடங்காக ஆசீர்வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார் என்பதை குடும்ப தலைவனும் தலைவியும் கண்டு உமை ஸ்தோத்தரிக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிற எங்களுடைய பிரயாசங்கள் விருதா என்பதை ஒப்புக்கொண்டு கர்த்தருக்குள் எங்கள் வீடு கட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எங்களுடைய மேன்மை நீராக இருந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய வருமானத்திலே நாங்கள் மேன்மை பாராட்ட விரும்பவில்லை தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவில்லை கர்த்தாவே. எங்களுடைய குடும்பத்தை குறித்து அல்ல தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய மேன்மை எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே தகப்பனே. இந்த புதிய வாரத்திலே எங்களை தாழ்மையோடு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஏதாவது நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது என்றால் அது எங்களால் அல்ல கர்த்தாவே, உம்மால் வந்தது கர்த்தாவே. ஆகையினாலே எல்லா மேன்மையும் ஆண்டவரே, மகிமையையும் புகழ்ச்சியையும் உமக்கு கொடுத்து கர்த்தாவே, கர்த்தருக்குள் நாங்கள் மேன்மை பாராட்டும் ஜீவியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. குடும்பமாக நாங்கள் ஒருமித்து வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. கிராமமாக நாங்கள் ஒருமித்து வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. சபையாக நாங்கள் ஒருமித்து வாழ உதவி செய்யும் தகப்பனே. கருத்து வேறுபாடுகள் ஒன்றும் எங்கள் குடும்பத்தில் இடம்பெறாதபடி தெளிவான எண்ணத்தோடு, ஒருவருக்கொருவர் திறந்த மனதோடு ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு பின்னாக எதுவும் செய்யாதபடி, ஒருவரை பற்றி ஒருவர் குற்றம் சாட்டாதபடி கர்த்தாவே, நாங்கள் மனம் திறந்து பழகவும் ஆண்டவரே. அனைவரோடும் கர்த்தாவே நாங்கள் திறந்த மனதுடன் பேசவும் ஆண்டவரே, ஐக்கியம் பலப்படவும் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. சந்தேக கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் ஒருவரையும் பார்க்க வேண்டாம் தகப்பனே. நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சந்திக்க, ஒவ்வொரு வேலையும் நாங்கள் செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு லாபங்கள் கிடைக்க எங்கள் கைகள் நிரம்ப செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. கர்த்தருடைய தூதன் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கட்டும் தகப்பனே. எங்களுடைய முயற்சிகளை பாதுகாக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய தூதன் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் கர்த்தாவே. கிருபையாக தகப்பனே, இந்த புதிய வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் ஆண்டவரை அனுசரிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளும் தகப்பனே. சுகத்தையும் பலனையும் தீர்க்காயசையும் கொடுத்து கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே, பிரசவ வேளையிலே உள்ள சகோதரிகளுக்கு சுகமான பிரசவத்தை நீர் அருளி செய்தரலும் தகப்பனே. தங்களுக்கு திருமணமாகியும் இன்னும் பிள்ளை இல்லையே என்று ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே துடித்து ஜெபிக்கின்றவர்களை நினைத்து ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களுடைய கதறலை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக இந்த பாக்கியத்தை, இந்த பரிசை அவர்கள் கையிலே நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற தகப்பனே. வியாதியிலே இருக்கின்றவர்களை சுகப்படுத்தி அருளும் கர்த்தாவே. மனமடிவோடு இருக்கின்றவர்களை பலப்படுத்தி அருளும் தகப்பனே. கணவனை இழந்த வர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், தாங்கள் நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், தங்கள் உடைமைகளை இழந்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. தேவரீர் கர்த்தாவே, தற்காலிகமான இந்த உலகத்தில் உம்மை பற்றி கொண்டவர்கள் நிச்சயத்தோடு வாழத்தக்கதாக, சந்தோஷத்தோடு வாழத்தக்கதாக விசேஷமா இந்த ஜெபத்திலே கலந்து ஜெபித்தவர்கள் இந்த புதிய வாரத்திலே கால் தடுமாறாதபடி, கை நடுங்காதபடி, ஆண்டவரே இருதயத்திலே குழப்பம் வராதபடி அவர்களுக்கு எல்லாம் அனுகூலமாக நடக்கத்தக்கதாக, அவர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று இந்த புதிய வாரத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமேன்.
செங்கடலை பார்க்க பயந்த கூட்டம் அதனை கடந்து பாடுகின்றது. திரள் சேனை கண்டு துவண்ட கூட்டம் இப்பொழுது துதிபாடல் பாடுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாத்ராகமம் 15:1-2 வசனங்களை நாம் படிக்க கேட்போம்.
அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன்.
15 வெற்றி பாடலாக தொடங்குகின்றது. இந்த கீதத்தை மோசேயின் வெற்றி கீதம் என்று கூறலாம், அல்லது சிவந்த சமுத்திர கீதம் என்று கூறலாம், அல்லது ஸ்தோத்திர கீதம், ரட்சிப்பின் கீதம், மீட்கப்பட்டோரின் கீதம் என்றும் பல பெயர்களில் இதை கூறலாம். இந்த கீதம் எபிரேயரின் கவிதைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இது மிக பழமையான கீதமாகும். ஆயினும் இன்று வாசித்தாலும் பாடினாலும் விசுவாசிகளின் இதயத்தை பலப்படுத்தும் கீதமாக திகழ்கின்றது. செங்கடலை பார்க்க பயந்த கூட்டம் அதனை கடந்து பாடுகின்றது. திரள் சேனை கண்டு துவண்ட கூட்டம் இப்பொழுது துதி பாடல் பாடுகின்றது. பரீட்சை வரவே செய்யும். இந்த பாடலின் கருப்பொருள் யெகோவா. கர்த்தர் என்ற வார்த்தை இந்த பாடலில் 12 அவர், உம்முடைய, உமக்கு, உமது போன்ற கர்த்தரை குறிக்கும் சொற்கள் 33 உபயோகிக்கப்பட்டுள்ளன. 1 இந்த கீதத்தின் கருத்து வருகின்றது. கர்த்தர் வெற்றி சிறந்தார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பது மிகவும் உண்மையாகிவிட்டது. கர்த்தர் கவிழ்த்து போட்டவர் யார் யார்? குதிரை, குதிரை வீரன், ரதங்கள் ஆகியவை ஆகும். தள்ளினார் என்று வருகின்றது இந்த வசனத்தில். வலுக்கட்டாயமாக அமிழ்த்தி போட்டார் என்பதாகும். இதனை மறுநாள் காலையில் இஸ்ரவேலர்கள் தங்கள் கண்களால் கண்டனர். 2 படியுங்கள்.
கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன்.
இது 1 கருத்தை தழுவியது. தேவன் உயர்த்தப்படத்தக்கவர் என்பதை மனிதன் சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பலனாக இருந்த என் கர்த்தர் என் கீதமாகவும் மாறுகிறார். தேவன் மனிதனின் கீதமாகும் பொழுது வாழ்வு கம்பீரமாக இருக்கும். தொடர்ந்து கர்த்தர் என் இரட்சிப்பாகவும் மாறுகிறார். இரட்சிப்பும் அவருக்கே சொந்தமானது. இரட்சிப்பு என்ற எபிரேய பதத்திற்கு நெருக்கமான இடத்திலிருந்து விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவது என்று பொருளாகும். கர்த்தர் என் தேவன் ஆகிறார், கர்த்தர் என் தகப்பனின் தேவனாகவும் மாறுகிறார். உடன்படிக்கையின் உறவு இங்கு தெரிகின்றது.
3 நாம் வாசிக்க கேட்போம்.
கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
முக்கியமான ஒரு கருத்து இந்த வசனத்தில் வருகின்றது. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று வருகின்றது. விசுவாச வாழ்வு என்பது ஓர் யுத்தம் போன்றதாகும். இந்த 3 வருவது போல இந்த யுத்தத்தை செய்யக்கூடியவர் நாம் அல்ல, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 6:12 படியுங்கள்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
15:4-5 பார்ப்போம். பார்வோனின் சிறந்த பிரதானிகள், சேனை தலைவர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள் என்று தெரிய வருகின்றது. அவர்களை சிவந்த சமுத்திரம் மூடிக்கொண்டது. தப்பி ஓடுவோம் என்று விரும்பியும் முடியாமல் போனது. ஏனெனில் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஆழி, ஆழங்கள் என்று வரும் பதங்கள் சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தையும் அதனை இரண்டாக பிளந்த தேவனின் வல்லமையையும் காட்டுகின்றன. கல்லை போல் அமிழ்ந்து போனார்கள். 6, 7, 8 படியுங்கள்.
கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாழடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று.
இதுவரை தான் கண்ணால் கண்ட அற்புதங்களையெல்லாம் அவர் பாடலில் வர்ணித்தார். இப்பொழுது அந்த அற்புதங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்த கர்த்தரை நோக்கி இப்பொழுது பார்க்கிறார். இதுவரைக்கும் அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்த கண் இப்பொழுது அந்த அற்புதங்களை நடத்தியவரை நோக்கி பார்த்து பாட ஆரம்பிக்கின்றது. கர்த்தரின் வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டபடியால் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. அவரின் வலதுகரம் பலத்தில் மகத்துவமானது. அவர் மகத்துவத்தில் பெரியவர். தேவன் பட்சிக்கிற அக்னி. இந்த அக்னிக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? 15:8 படியுங்கள்.
உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று.
சிவந்த சமுத்திரம் பிளந்த நிகழ்ச்சியை அடுக்க அடுக்காக மோசே பாடுகிறார். ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று, நிமிர்ந்து நின்றது என்பதை சுவர்போல் அசையாமல் நிமிர்ந்து நின்றது என்று நாம் மொழிபெயர்க்கலாம். எகிப்தியர் கல்லை போல் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலருக்கு சமுத்திரம் கல் சுவரை போல அரணாக நின்றது. கல்லை போல் ஜலத்தில் மூழ்கினார் என்பது இயற்கையின் விதிக்கு உட்பட்டது. ஒரு கல்லை நாம் ஜலத்திலே போட்டால் அந்த கல் மூழ்கத்தான் செய்யும். சுவரை போல் ஜலம் குவியலாக நின்றது என்பது இயற்கை விதிக்கு அப்பால் பட்டது ஆகும். விசுவாசியை காப்பாற்ற அற்புதங்கள் தேவைப்படுகின்றது. ஜீவ சுவாசத்தை மண்ணால் செய்யப்பட்ட ஆதாமின் நாசியில் ஊதி அவனை ஜீவாத்துமாவாக ஆக்கினாரே, அதே ஜீவ சுவாசத்தை ஊதி செங்கடலை இரண்டாக திறந்தார். இப்பொழுது 15:9-10 படியுங்கள்.
தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள்.
அழிவு என்பது வருவதற்கு முன் மனிதனுடைய இருதயம் இருமாப்பு கொள்ளும் என்று நீதிமொழிகளில் நாம் பார்க்கலாம். இருமாப்பு எவ்விதமாக எல்லாம் பார்வோனின் வாயிலிருந்து வருகின்றது என்று பாருங்கள். யாத்ராகமம் 14:5 படியுங்கள்.
ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாத படிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களை வழி அனுப்பி வைத்த அதே வாய், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று கூறிய அதே நாவு இப்பொழுது தொடருவேன் என்று கூறுகின்றது. பிடிப்பேன் என்று கூறினான். விடுதலை அடைந்த ஜனத்தினை மீண்டும் அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வருவேன் என்று கூறினான். கொள்ளையடிப்பேன், பங்கிடுவேன் என்று கூறுகின்றான். தன் நாட்டின் பொருட்கள் பொன் வெள்ளி வஸ்திரங்கள் அனைத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாரிக்கொண்டு போய்விட்டார்கள். அவைகளையெல்லாம் நான் கொள்ளையடித்து திரும்ப கொண்டு வந்து அவர்கள் யார் யாரிடமெல்லாம் வாரிக்கொண்டு போனார்களோ அவர்களுக்கு பங்கிட்டு திரும்பவும் கொடுப்பேன் என்று கூறுகின்றான். என் நாட்டில் வீடு வீடாக வேலை செய்த இஸ்ரவேலர்கள், ஊர் ஊராக கட்டடங்கள் கட்டிய எபிரேயர்கள் திரும்பவும் வந்து எந்தெந்த ஊரிலே எந்தெந்த கட்டிடங்கள் கட்டினார்களோ அந்த கட்டிட வேலையை தொடர்ந்து செய்வதற்கு ஊர் ஊராக பங்கிடப்படுவார்கள் என்று கூறுகின்றான். ஆசை திருப்தியாகும் என்றும் பார்வோன் கூறுகிறான். ஆசை என்ற அந்த வார்த்தைக்கு தின்று திருப்தியாகுதல் என்பதாகும். நரமாம்சம் தின்னும் கழுகு போல தன்னுடைய மனம் விரும்பியபடி தின்று திருப்தியாகுதலை அது குறிக்கின்றது. என் கை சங்கரிக்கும் என்று கூறுகிறான். அவனது கை இரத்தம் சிந்த தீவிரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். பட்டயத்தால் சங்கரிக்கப் போகின்றான். என் கை செய்யும் என்பதால் தானே முன்னின்று படைகளை நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நாம் அறிகிறோம். தொடருவேன் என்றவனை மரணமே தொடர்ந்தது, பிடிப்பேன் என்றவனை தண்ணீர்கள் பற்றி பிடித்தன, கொள்ளையாடுவேன் என்று வந்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்யக்கூட ஆட்கள் இல்லை. தன் ஆசையை திருப்தி செய்ய வந்த பார்வோனின் சேனைகளை சமுத்திரத்தின் பாசிகள் திருப்தி செய்தன. சங்கரிக்க பட்டயம் உரியவனை தேவனின் நாசியின் சுவாசம் சங்கரித்தது. உலோகம் தந்த பட்டயத்தை பிடித்திருந்தவன் ஈயம் போல் அமிழ்ந்து போனான். தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒரு பொழுதும் கைவிடுகிறதில்லை.
ஒரே தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், மகிமையில் துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரின் ஈடுபாடுகள் சிறப்பானது, அவரின் உடன்படிக்கை விசேஷமானது, அவரின் வெளிப்பாடு தனித்தன்மை உடையது, அவரின் மீட்பு ஒப்பிட முடியாதது. கர்த்தர் ஒருவரே என்று பார்க்கிறோம். இந்த ஒரே கர்த்தரே இவ்வளவு மகிமை நிறைந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகிமையை யாருடனும் பங்கிட முடியாதவர், பங்கிடக் கூடாதவர். அவர் மகிமையின் தேவன், அவருக்கு இணையே இல்லை. அவருக்கு எந்த பெரிதொரு சக்தியையும் நாம் ஒப்புதலாக கூற முடியாது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கீதத்தில் மகத்துவம் என்று வரும் சொல் அடிக்கடி வருவதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக 6, 7, 11, 16 ஆகிய வசனங்களிலே இந்த மகத்துவம் என்கிற வார்த்தை வருகின்றது. பலத்தினால் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். மகத்துவத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் கர்த்தரோடு யாரையும் அல்லது எதையும் ஒப்பிட முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் தன்னிகரற்ற கர்த்தராக தேவனாக மாறுகிறார். மகிமையில் பயப்படத்தக்கவர் என்று பார்க்கிறோம். துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று பார்க்கிறோம். துதிகள் என்ற பதத்திற்கு மகிமை, மகிமையான செயல்கள் என்று நாம் கூறலாம். அவருடைய மகிமை பயப்படத்தக்கது, அதாவது மரியாதைக்கு உரியது. அவருடைய மகிமைக்கு நாம் கொடுக்கும் மரியாதை அவரை துதி செய்வதே. அற்புதங்களை செய்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். செய்ய இயலாது என்று மனிதன் கூறுவதை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். செய்ய இயலாது என்று ஒன்று தேவனுக்கு இல்லை. இயற்கைக்கு அப்பால் பட்ட செயல்களையும் தேவனால் செய்யக்கூடும். செய்தல் என்ற வார்த்தைக்கு கைகளால் செய்யும் வல்லமை என்று பொருளாகும். தேவன் செய்ய முடியாதவைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தயவுகூர்ந்து 12 வசனத்தையும் பாருங்கள். கர்த்தரின் வலதுகரம் என்று வருகின்றது. மீண்டும் இந்த இடத்திலே வலதுகரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூமி விழுங்கி போட்டது என்று வருகின்றதே அதனுடைய சரியான பொருள் மரணக்குழி விழுங்கி போட்டது என்பதாகும். பூமி என்று இந்த இடத்திலே வரும் வார்த்தையின் சரியான பொருள் மரித்தவர்கள் இருக்கும் இடம் என்பதாகும். மரித்தவர்கள் இருக்கும் இடம் அவர்களை விழுங்கி போட்டது. கடலில் அழிந்து போன அவர்களை மரித்தவர்களின் இடம் விழுங்கிவிட்டது. இப்பொழுது 15:13 வசனத்தை படியுங்கள்.
நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர்.
இது கர்த்தரின் வழி நடத்துதலை குறிக்கின்றது. இது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், கிரயம் செலுத்தி மீண்டுமாக தன்னிடத்தில் சேர்க்கப்பட்ட ஜனம், கர்த்தரே அழைத்து வந்த ஜனம் என்பதை நாம் பார்க்கிறோம். மோசே, ஆரோன் அவரின் பலத்த கரங்களின் கருவிகளாக அமைந்தார்கள். காரிய சித்தி கர்த்தராகிய தேவனிடத்தில் இருந்து வருகின்றது. கிருபையினாலே அழைத்து வந்தீர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே கிருபை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை ஒரு அழகான பொருளை உடையது. அதாவது மாறாத அன்பினால் அழைத்து வந்தீர் என்பதாகும். உண்மையான கரிசனையினால் அழைத்து வந்தீர் என்பதாகும். கிருபை என்று வரும் அந்த வார்த்தையின் பொருள் மாறாத அன்பு என்பதாகும், அன்பான கரிசனை என்பதாகும். நம்மை விட மிக மிக பெரிய ஒரு நபர் நம்மீது காட்டும் அன்புக்கு பெயர் கிருபை என்பதாகும். தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம் என்று வருகின்றது. ஒருவேளை இது முதலாவது சீனாய் மலையை குறிப்பதாக வந்தாலும் பின்னர் சியோனை குறிப்பதாக வருகின்றது. கிருபையுடன் அழைத்து வந்தார், பலத்துடன் வழிநடத்தி வந்தார். மேய்ப்பனின் உருவகம் இங்கே தெரிகின்றது. ஆடுகளை மீட்டுக்கொண்டு கருணையுடன் அதனை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு பலத்துடன் தன் வீடுகளை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்குத்தத்தத்தை மறவாத தேவனாகவும் இருக்கிறார், அதை நிறைவேற்றி கொடுக்கும் தேவனாகவும் இருக்கிறார், தான் நினைத்ததை செய்து முடிக்கும் தேவனாகவும் யெகோவாவாகவும் அவர் இருக்கிறார். 14 முதல் 16 வசனங்களை படிக்க கேட்போம்.
ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள்.
எகிப்தியர்கள் அவர்களை விரட்டி கொண்டு வரும்பொழுது சேனையெல்லாம் அழிந்து போய்விட்டது. மிகுந்த வல்லமையோடும் ஓங்கிய கரத்தோடும் தேவன் இதை செய்தார். இந்த செய்தி நாடு நாடாக பரவுகின்றது. இதை கேட்கும் ஜனங்கள் தத்தளிப்பார்கள், திகிலவர்களை பிடிக்கும், கலங்குவார்கள், நடுக்கம் பிடிக்கும், திகில் பிடிக்கும், திகிலும் அவர்கள் மேல் வந்து விழும், கல்லை போல் அசைவற்று இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலே அடுக்கு அடுக்காக எத்தனையோ வார்த்தைகள் வருகின்றன. ஜீவனுள்ள தேவனை நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே அவர் நடத்தும் அற்புதங்களை கேட்கக்கூடிய அவிசுவாசிகள், தேவன் இல்லை என்று கூறும் மனிதர்கள், தேவன் இருக்கிறார் அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நடக்கும் அற்புத நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது அவர்களுடைய இருதயங்கள் திகில் பிடிக்கும் இருதயமாக மாறுகின்றது.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. இனி நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.